SBS தமிழ்.
நேர்களே, வாங்க பேசலாம் நிகழ்ச்சி. இலங்கையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புகள் குறித்த உங்கள் கருத்து என்ன? நீங்கள் நேரடியாக பேசும் வாங்க பேசலாம் நிகழ்ச்சி. இந்த குண்டுவெடிப்பினால், இந்த குண்டுவெடிப்பு ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, இதனால் யாருக்கு என்ன லாபம், இனி என்ன நடக்கும், இப்படியான கேள்விக்கு பதில் தேடும் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். இவர்கள் இருவரும் இலங்கையை சார்ந்தவர்கள். எம்எம் நிலாம்தீன் அவர்கள் ஊடகவியலாளர், அரசியல் ஆய்வாளர், மனித உரிமை ஆர்வலர். நம் எல்லோருக்கும் தெரிந்தவர் நிலாம்தீன். நிலாம்தீன் அவர்கள் கிழக்கு மாகாண வாழ்ந்து வருகின்ற செய்தியாளர், இஸ்லாமிய சமய பின்னணி கொண்டவர். எம்எம் நிலாம்தீன், வணக்கம். நிலாம்தீன்
வணக்கம். வணக்கம் வணக்கம் நேர்களே.
அடுத்ததாக நம்மோடு கலந்து கொண்டிருப்பவர் நிக்சன் அமிர்தநாயகம். அவர் ஊடகவியலாளர், பல நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டுள்ளார். அவர் அரசியல் ஆய்வாளர். கொழும்பு நகரில் வாழும் நிக்சன் அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவ பின்னணி கொண்டவர். வணக்கம் நிக்சன் அவர்களே.
வணக்கம்.
வணக்கம் வணக்கம் நிக்சன். முதல்ல நிலாம்தீன், உங்ககிட்ட தொடங்குறேனா?
வணக்கம்.
சரி நிலாம்தீன், சொல்லுங்க, இப்ப வந்து இந்த குண்டு வெடிப்பு ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, என்ன காரணம்? அதாவது பொதுவா சொல்றாங்க வந்து கிரைஸ்ட் சர்ச்சில் வந்து ஒரு மசூதியில் நடந்த அந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பதிலடியாக இந்த நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. உங்க கருத்து என்ன, சொல்லுங்களேன்.
இல்லை, அதற்கும் இதற்கும் முடிச்சு போட பார்க்கணும். அது உண்மையிலே அதற்கும் சம்மந்தம் இல்லை. இது உண்மையிலேயே சொன்னப்பெல்லாம் இதில் அரசியல் பல பின்னணி இருக்கின்றது. இதில் மொசாட் இருக்கின்றது. நாங்கள் பகிரங்கமாக சொல்கின்றோம், இதில் மொசாட் தெளிவாக இருக்கின்றது. ஆனால் இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ மக்கள் இந்த 30 ஆண்டு கால யுத்தத்தில் யாருக்கும் எந்த கொடுமையும் செய்யாமல் வாழ்ந்தவர்கள். எனவே இவர்களையும் சர்வதேச ரீதியாக ஒரு மூர்த்த குணம் கொண்டு இவர்கள் தாக்கியிருக்கிறது. நாங்கள் வன்மையாக முதல் கண்டிக்கின்றோம், தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நான் கடந்த வாரமே ஒரு சர்வதேச ஊடகத்துக்கு தெரிவித்திருந்தேன். இப்பொழுது மிக அதிகமாக கைது செய்யப்படுகின்றார்கள். இது முறையில் கிள்ளியிடப்பட வேண்டிய விடயம். நாங்கள் ஆராய்ச்சிக்கு போவதற்கு முன்பாக சொல்லுகின்றோம், இதில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது முளையில் இரும்பு கரம் கொண்டு கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு விடயம். அநேகமாக ஒரு 60 வீதமாக கிள்ளி எறியப்பட்டு வருகின்றது. காலப்போக்கில் அது முடிவுக்கு கொண்டு வரும். உண்மையில் இது சொல்ல போனால் இது அரசியல் பல பின்னணி இருக்கின்றதை நாங்கள் இங்கிருந்து இலங்கைக்குள்ளிருந்து நாங்கள் முற்றுமுழுவாக யாருக்கும் சொல்லிவிட முடியாது. பாதுகாப்பு நலங்களை சொல்லுகின்றோம், இதில் பெரிய பெரிய அரசியல் பலம் இருக்கின்றது. எதிர்வரும் தேர்தலில் இது மிகவும் அதிகமாக ஒலிக்க இருக்கின்றது. இது அரசியல் நலன் கருதி செய்யப்பட்டிருக்குமோ என்று அஞ்சுகின்றோம். ஆனால் இதில் நிறைய மொஷாட்டும் நிறைய பணமும் இதில் இருக்கின்றது.
ஆனால் அதுக்கான ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி இருக்குல்ல, அதாவது அந்த அந்த சூழலை வந்து ஏற்கனவே அது இருந்திருக்கு இல்லையா? எப்படியான ஒரு பயங்கரவாத தாக்குதல், அதாவது தொடர் குண்டுவெடிப்புகள் நடத்துறதுக்கான ஒரு சூழல் அங்க உருவாகி இருக்கிறத ஒத்துக்கலாம் இல்லையா?
குண்டுவெடிப்பு தாக்குதல் என்கின்ற போது இந்த குண்டுசாரிகள் படிப்பறிவில் நாங்கள் பார்க்கணும். இவர்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப குறைந்து இருக்கின்றது. இவர்கள்
ஈடுபட்டவங்க எல்லாம் படிச்சவங்க தானே, நிறைய வசதியானவர்கள் அப்படின்னு
சொல்லப்படுது. கொழும்பு பகுதியில் கொண்டு கிழக்கு மாகாணத்தில் குண்டு வெடிப்பில் பலியாகின்றவர்கள் எல்லாம் படிப்பில் அரைகுறை படிப்புகள். அவர்கள் கொஞ்சம் மார்க்கம் படித்திருக்கிறார்கள், மார்க்கத்திலும் வித்தியாசமான மூர்க்கத்தரமான மார்க்கம் படித்திருக்கின்றார்கள். கொழும்பு தற்கொலைசாரிகள் அவர்கள் வெளிநாட்டில் படித்தாலும் நான் நினைக்கின்றேன் ஐஎஸ்ஐ அவர்கள் ஒரு கவர்ச்சி மூலம் இந்த இணையதளங்கள் மூலம் அறிந்திருக்கலாம் நினைக்கின்றேன். இவர்களில் நிறைய பணம், இங்கு கூட பெருமளவு கல்முறையில் நேற்று முன்தினமெல்லாம் பெருமளவு பணமும் இராணுவம் கைப்பற்றி இருக்கின்றது. அங்கும் கொழும்பிலும் கொழும்பு குண்டுசாலைகள் வீட்டிலும் பெருமளவு பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுக்கு இந்த ஒரு பணம் பட்டுவாடா நடந்திருக்கின்றது. இவர்களை ஒரு கை இலங்கைக்குள் இயக்குகின்றது. இதற்கு மேல் நாம் சொல்ல முடியாது. ஒரு கை, ஒரு கண், ஒரு குழு, ஒரு ஒரு தலைமை இயக்குகின்றது. ஏனெனில் இந்தியா முன்கூட்டியே எங்களுக்கும் தெரிந்து விடையும் அது இராணுவ ரீதியாக. இல்லை, இந்தியா தொடர்ந்து இப்படியான ஒரு தாக்குதல் நடைபெறப் போவதாக இலங்கையின் பாதுகாப்பு தரப்புக்கு தெரிவித்த போது அதில் போலீஸ் மாதிரி தடுத்திருக்கின்றார். பாதுகாப்பு செயல ஜனாதிபதிக்கு சொல்ல இருந்த போது பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் பார்க்கின்ற போது ஏதோ ஒரு சக்தி இதை இயக்குகின்றது. ஆனால் யார் தெரிந்தாலும் முஸ்லிம்களை நசுக்குவதற்கான ஒரு வாய்ப்பு என்றால் முஸ்லிம்கள் கல்வி வழியாக, பண வழியாக, பொருளாதார ரீதியாக இது சகல வழிகளையும் கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் பெருமளவு முன்னேறி வருகின்றார்கள். எனவே
அமெரிக்காவுடைய
ஆதிக்கம் இலங்கையிலே இருக்கின்றது. அமெரிக்கா என்பது சீனா இலங்கையினுடைய
நிர்வாகத்துக்குள்ளும் இலங்கையை சீனாவினுடைய வேலாதிக்கத்துக்குள்ளும் செல்லுகின்றது என்பதாக அமெரிக்கா கடந்த சில வருடங்களாக பல்வேறுபட்ட கசனையை செயல்படுத்தி வந்தது. அதன் காரணமாக இலங்கையிலே பல்வேறுபட்ட திட்டங்களை அது தொடங்கியிருக்கிறது. சீனாவுக்கு எதிராகத்தான் திட்டங்கள் தொடங்கப்பட்டன. குறிப்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் திருவண்ணாமலை கடற்பரப்பில், குறிப்பாக வடமான முல்லைத்தீவு கடலிலிருந்து கிழக்கு மாகாணம் திருவண்ணாமலை வரையான கடற்பகுதியில் எண்ணெய் வள ஆய்வை ஆரம்பித்திருக்கின்றது. திருவண்ணாமலை துறைமுகத்திலே தளம் ஒன்று அமைத்து வருகின்றது. அது மாத்திரமில்லை, அம்பாந்தோலை துறைமுகத்திலே கூட அமெரிக்க கப்பல்கள் வந்து
செல்கின்றன. இல்ல இப்ப அதனால இந்த மாதிரியான திட்டங்கள்,
அதாவது அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, இது அமெரிக்கா, அதாவது அமெரிக்கா எங்கெல்லாம் கால் பதிக்கிறதோ அங்கே எங்களால் தாக்குதல் நடத்த முடியும் என்பது ஒன்று. இரண்டாவது, இலங்கையில் நடத்தப்பட்ட அதிக தாக்குதல் என்பது குறிப்பாக இதுவரை காலமும் வெளிநாடுகளிலே நிலத்தொடர்போடு இருக்கக்கூடிய இடங்களில் நாடுகள் தான் தாக்குதல் நடத்தது. ஆனால் முதல் முறையாக ஒரு தீவு, இலங்கை ஒரு தீவு, நான்கு பக்கம் கடலால் சூழப்பட்ட தீவு, அங்கேயே தாக்குதல் நடத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை தாக்குதலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கிற முஸ்லிம்களை இளைஞர்கள், தீவிரவாத போக்கூடிய இளைஞர்கள் இனங்காணப்பட்டு மூலக்கிழ செய்யப்பட்டு அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆக இது ஒரு பாரிய செய்தி, ஒரு போர் முனையாகத்தான் அமெரிக்காவில் இது காண்பிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு வித்தியாசமான தாக்குதலாக அமைந்திருக்கிறது.
பஷீர் அப்படின்னு ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறார், அவற்றை கேட்போம். வணக்கம் பஷீர்.
இது வந்து முதலாவது அங்கு உயிர்நீத்த அப்பாவி கிறிஸ்துவர்களும் மற்ற வெளிநாட்டவர்களுக்கும் முதக்கம் நம்முடைய இரங்கலை வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மிகப்பெரிய, அதாவது வார்த்தையால் வர்ணிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய துக்கம். அவர்கள் எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அது வந்து போதுமானதாக இருக்காது. இது வந்து பல கோணங்களில் இந்த இந்த குண்டுவெடிப்பை விசாரிக்க வேண்டும். இது ஒரே ஒரு ஐஎஸ்ஐ பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு நோக்கத்திலேயே போகாமல் இதை பல விதமாக இதை சிந்திக்கிறதுதான் என்னுடைய கருத்து. அதாவது அங்கு குண்டு வெடிச்ச சில மணி நேரங்களில் மதிப்பிற்குரிய சுப்பிரமணிய சுவாமி அவர் ட்வீட் பண்றாரு, இந்தியாவில் இந்த மாதிரி குண்டு வெடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கார வர வேண்டும் அப்படின்னு ட்வீட் பண்றாரு. குண்டு வெடித்த சில மணி நேரங்களில் வடநாட்டு ஊடகங்கள் முழுக்க முழுக்க முஸ்லிம் தீவிரவாதம்
இந்திய அரசு வந்து குறிப்பாக வந்து உளவுத்துறை வந்து இந்த குண்டுவெடிப்பு நடக்க போகுது அப்படின்னு இலங்கையை சொல்லி இருக்கு இல்லையா?
இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. காரணம் என்னுடைய கருத்து வந்து வச்சவருக்கு மட்டும்தான் நடக்க போகுது. ஏன்னா அப்படி பார்த்தா புல்வாமா மாவட்டம், புல்வாமாவில ஒரு கிலோமீட்டருக்கு வரைக்கும் செக் போஸ்ட் இருக்கிற ஒரு இடத்துல 13 கிலோமீட்டருக்கு 350 கிலோ வெடிமருந்தை கொண்டுட்டு வந்து இந்திய ராணுவத்தை தகர்த்தறிந்த அந்த தீவிரவாதியை பத்தி எந்த ஒரு துப்பும் கிடைக்காதரா? இதுக்கு எப்படி அவனுக்கு துப்பு கிடைச்சிச்சு?
வணக்கம் ஜெயக்குமார் அவர்களே.
வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
அதாவது நான் வந்து இந்த அடிப்படை பிரச்சனைகளை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறது பார்த்தா எல்லாமே மேலோட்டமா பேசிட்டு இருக்கீங்க.
சொல்லுங்க.
அடிப்படை பிரச்சனை என்ன கேட்டா, கடவுள், கடவுள்ன்றது தமிழ்ல வந்து என்ன அர்த்தம்னா உள்ள கிடக்கிறது தான் கடவுள்.
சரி,
வெளியே போய் கும்பிட்றது கடவுள் இல்லை, உள்ளத்தை கிடக்கிறது கடவுள். தியானம் இருக்கணும், தியானத்தை தான் சொல்றாங்க அவங்க தமிழ்ல. அதாவது இந்த மதங்கள் சொல்லக்கூடிய சொர்க்கம், நரகம், கடவுள், சாத்தம், இதுல நம்பிக்கை உள்ளவங்க, இந்த கற்பனைகள் உள்ளவங்க இந்த மாதிரி தற்கொலை படையில போய் போனோம்னா திரும்ப மறு ஜென்மத்தில் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
சரி,
இது மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை வந்து பேசணும் பாருங்க. மேலோட்டமா அவர் வந்து பொய் பேசுறாரு, அவர் மொசாத் வந்து இதுல இருக்கு அப்படின்ட்டு. பொய்யோ உண்மையோ மொசாத் இவருக்கு என்ன தெரியும்? மொசாத் இவ பத்தி பேசுறதுக்கு என்ன தெரியும்? நான் என்ன கேக்குறேன்னா, மொசாத் இருக்கலாம், சிஏ இருக்கலாம். அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, பல விதமான சர்வதேச டெரரிஸ்ட் அமைப்பு இருக்கு, அதை பத்தி பேச வேண்டியதான் அவரு.
இவர் என்ன தெரியுமா, இவரு கேக்குறாரு இலங்கைக்குள்ள சொன்னா போல அமெரிக்கா இலங்கைக்கு கால் பதிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது.
ஜெயக்குமார் சொல்லுங்க. சரி, அதனால என்ன சொல்ல வரீங்க நீங்க?
இஸ்லாம் மதத்துல சுஃபி மார்க்கம் இருக்குங்க.
சரி,
அதுல வந்து தியானத்தை நம்புறாங்க, ஆடல் பாடல் இசையை நம்புறாங்க, தேவ சூதனை யாரையும் ஏத்துக்கிறது இல்ல. அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்துல செயின்ட் தாமஸ், அவர் வந்து பைபிள்ல அவருடைய.
சரி, இல்ல நீங்க சுருக்கமா சொல்லுங்க, அதனால என்ன சொல்ல வரீங்கிற சொல்லுங்க. நிறைய பேர் கருத்து சொல்ல வேண்டியிருக்கு.
மதத்திய பேசுறது தப்புங்க, மதமே ஒரு அப்படின்னு.
சரி, மதத்தை வந்து கடந்து மனிதன் சிந்திக்கணும்னு சொல்ல வரீங்க?
சிந்திக்கணும், மனிதன் நேயத்தோட சிந்திக்கணுங்க.
சரி, மிக்க நன்றி ஜெயக்குமார் அவர்களே, மிக்க நன்றி. அடுத்து நேயற்ற கருத்து கேட்போம். வணக்கம் ராஜா அவர்களே.
இதுக்கு முன்னர் பேசியவர் கூறியது போல என்ன பொறுத்தவரை மதம் என்பது வாழ்க்கையை பண்படுத்த ஒழிய நாங்கள் இதுக்கு எடுத்தாலுமே வந்து மதம் 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 என்று சொல்லி போகக்கூடாது. மற்றது வந்து இதுக்கு முதல்லயே கணக்கு சம்பவங்கள் நடந்திருக்குது. அதாவது வந்து வெண்முறையான பேச்சு ஒவ்வொரு அந்த அந்த மத தலைவர்களினுடைய தூண்டல்கள் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு சம்பவங்கள் நடந்திருக்குது. உண்மையில அப்பவே வந்து உண்மையில சமாதானத்தை விரும்புகிறதுனா அப்பவே வந்து நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. இது இங்கே இலங்கையில் மட்டுமல்ல தமிழகத்திலும் கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது இது வந்து நீங்கள் இன்றைக்கு இப்படி தூண்டி தூண்டி கழிச்சு விட்டுட்டு நாளைக்கு பெரிய சம்பவங்கள் நடந்த அப்புறம் ஐயோ இதுக்கும் மதங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி இப்படி என்று சொல்றதுல எந்த வித பிரயோசனமும் இல்லை. தயவு செய்து உண்மையிலேயே நீங்கள் உங்களோட மதம் அமைதியான மதம் அப்படி என்று சொன்னா இப்பவே இந்த கணத்துல இருந்தே எங்கெங்க இப்படியான வன்முறை பேச்சு நடக்குது, எங்கெங்க நடக்குது, இப்பவே நீங்கள் அதை சொல்லி உங்களோட போலீஸுக்கோ இல்லாத இன்ஃபார்ம் பண்ணி உங்களுடைய ஆக்களை நீங்களே காட்டி கொடுக்கறது மூலம் தான் உங்களோட மதத்தை காப்பாற்ற முடியும். சும்மா இதுக்குள்ள மொசாட்டையும் சிஐயையும் இந்துத்துவாவையும் கண்டுத்துவாவையும் இழுக்கிறதால வந்து ஒற்றுமை தீர போறதில்ல. இது வந்து நீங்கள் தப்பிக்க உங்களோட மதத்தை காப்பாற்றுறது சாரி மதத்தை சொல்ல மாட்டேன், நீங்கள் தப்பிக்கிறதுக்கு பாக்குறீங்களுக்கு தவிர உங்கள்ட உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சோர்ட் அவுட் பண்ண விரும்பல. இந்த இலங்கையில மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் பாருங்க இதே பிரச்சனை நடக்குது. எல்லாத்துக்கும் நீங்க சொல்றீங்க மொசாட் அப்படி இப்படின்னு சொல்லி உண்மையிலேயே பிரச்சனை நீங்க மொக்குகள் அப்படின்றா உங்களுக்கு சுயமா சிந்திக்க.
ஓகே, மிக்க நன்றி ராஜா அவர்களே. மிக்க நன்றி, நன்றி. நிலாம்தீன், நீங்கள் இந்த இந்த கருத்தை பற்றி நினைக்கிறீங்க? அதாவது இஸ்லாமிய தலைவர்கள் வந்து இதை ஏற்கனவே தடுத்திருக்கலாம், அல்லது வந்து கொஞ்சம் அவர்கள் முன்னாடியே தலையிட்டு இருந்தால் வந்து இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்து இவ்வளோ தீவிரமாக போயிருக்காது அப்படின்னு சொல்லப்படுற கருத்தை பற்றி என்ன
நினைக்கிறீங்க? காட்டி கொடுக்குறாங்க, அந்த மக்கள் தான் காட்டி கொடுக்குது. ஒரு இரண்டு வீதம் எங்களுக்கு இப்போ நிக்சல் தெரிஞ்சிருக்கும், இரண்டு வீதம் மூன்று வீதம் கொண்ட ஆயுத மோகம் கொண்டவர்கள் மூன்று நாட்டு உளவாளிகளும் இங்கு தத்தளிக்கின்றார்கள். எனவே உளவு பட அவர் இந்தியா குற்றஞ்சாட்டுகின்றார். நானறைய ரோ இப்படியான ஒரு கீழ்த்தரமான வேலை செய்யாத நான் நினைக்கின்றேன். இலங்கையை மூட்டினாலும் கூட இப்படி ஒரு கிறிஸ்தவ மக்களை கொல்லும் அளவுக்கு நான் நினைக்கவில்லை. அதனால் ரோ காட்டி கொடுத்திருக்கேன். ரோ சொல்லிருக்கு தொடர்ந்து ஒரு அச்சா கொண்டு அவங்க ஊருக்கு பிடிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. நான் அறிஞ்ச வரைக்கும் என்ன ஆய்வுக்குள் இந்தியா இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான விடயத்தில் ரோ சாதிஞ்சிருக்கும் நான் நினைக்கவில்லை. ஆனால் முஸ்லீம் அரசியல்வாதம் நினைத்திருந்தால் ஆயுத மோகத்தை முஸ்லிம்கள் மீது தடுத்திருக்கலாம். இந்த நாட்டுக்குள் உண்மையிலேயே
சரி நிலாந்தி, நம்ம தொடர்ந்து பேசுவோம். இன்னொரு நேயற்ற கருத்து கேட்போம். வணக்கம் சிவசாமி அவர்களே.
வணக்கம்.
வணக்கம், சொல்லுங்க உங்க கருத்தை.
இங்க நியூசிலாண்டும் வரையில அமெரிக்காவும் வரையில இது திட்டமிட்டு எத்தனையோ வருஷம் வருஷக்கணக்கா திட்டமிட்டு செய்த செயல்.
யாரு திட்டமிட்டதா சொல்றீங்க?
முஸ்லிம்கள், முஸ்லிம் இயக்கம் தான் செய்தது. ஏற்கனவே கிழக்கு மாகாணத்துல நடந்தது தெரியும் தானே எல்லாருக்கும். பிறகு என்ன என்ன நடந்தால் அரசாங்கத்துக்கு அறிவிச்சும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க இல்லைன்னு சொன்னா அரசாங்கத்தின் கவலை இனம். இந்த கவலை இனத்தால இன்றைக்கு பொதுமக்கள் வந்து அதுவும் அடுத்தது இதுல இறந்த மக்கள் தமிழ் மக்கள் தான் கூட நீர்கொழும்பிலையும் கொழும்பிலையும். இது முஸ்லிம்கள் திட்டமிட்டு செய்த செயல்.
ஒரு முஸ்லிம்கள் சொல்லும் போது நீங்க சில அமைப்புகளை சொல்றீங்க, அப்படித்தானா?
முஸ்லீம் அமைப்புகள் தான் செய்தது. சும்மா வந்து அமெரிக்கா வந்தான் நியூசிலாந்து வந்தான் நினைச்சு சும்மா பேக்காட்ட எங்களை பேக்காட்ட இல்லாத இந்த முஸ்லீம்கள் முஸ்லீம் செய்தவன் செய்து போட்டு பிறகு மற்றவங்களை குறைஞ்சி தவிரமா. இதுதான் இந்த இந்த எல்லாமே இன்றைக்கு வீட்டுல இருந்து வாழசிலிருந்து வந்து நம் மக்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனை காண்டி இப்போ அடிச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன தேவைக்கு செய்தாங்க இவங்களுக்கு?
சரி, அப்படி சிவசாமி அவர்கள் நீங்க அப்படி இருங்க. நிலாம்தீன் பதில் சொல்லுங்களேன். இருக்கு என்ன என்ன பதில் சொல்லுங்க.
இவங்க முஸ்லிம்கள் மீது செய்யற காற்புணர்ச்சி, இவர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டு காற்புணர்ச்சி காரணமாக சொல்லுகின்றார்கள். காற்புணர்ச்சிக்கு முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் இல்லை, முஸ்லீம் தான காட்டி கொடுக்குறாங்க. விடுதலை புலிகள் போராட்டம் நடத்திய போது எந்த ஒரு தமிழ் மகனும் காட்ட போல எட்டாக்கு காட்டி கொடுத்தார்கள். அதே மாதிரி முஸ்லீம் ஊர்காவலாவை காப்பாற்ற செய்திருக்கின்றது. எங்கள் ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? நாங்களாகத்தான் சொல்கின்றோம் இந்த பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். முஸ்லீம் பயங்கரவாதம் இல்லை, எந்த பயங்கரவாதம் இந்த நாட்டுக்கு சாத்தியம் இல்லை. புலிகளின் 30 ஆண்டு கால விடுதலை போராட்டம் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இலங்கைக்கு. எனவே இவங்க சொல்றதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முஸ்லீம்களை காப்பாற்ற தேவை எங்களுக்கு இல்லை, ஆயிரம் சீக்கிரமா சாகுவா செத்துக்கா அவ்வளவு நாங்க சொல்லலாம்.
சரி, மிக நன்றி சிவசாமி அவர்களை. வேற எதுவும் சொல்றீங்களா நீங்க?
என்ன என்ன சொல்றதுன்னு சொன்னால், அரசாங்கத்துக்கு அறிவிச்சும், இந்தியா அரசாங்கத்துக்கு அறிவிச்சும் இந்தியா நடவடிக்கை எடுக்க இல்லை. ஏற்கனவே இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த இயக்கம் அங்க எங்குதான்னு சொல்லி. நான் எல்லா முஸ்லீம்களையும் குறை சொல்லல, அவர் பிள்ளையா சொல்றேன், நான் முஸ்லீம்கள் தனிப்பட்ட முறையில குறை சொல்லல, இந்த இயக்கத்தை பற்றி தான் சொல்றேன்.
சரி,
மற்றும்
மிக மிக நன்றி சிவசாமி அவர்களே. இலங்கையில் நடந்த தொடர் குண்டு வெடிப்புகள், ஏன், எதனால், இதனால் யாருக்கு என்ன லாபம், இனி என்ன நடக்கும் என்பது தலைப்பு. நம்முடன் கலந்து கொண்டிருப்பவர்கள் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் வாழும் செய்தியாளர் எம் எம் நிலாம்தீன் அவர்கள், கொழும்பில் வாழும் செய்தியாளர் நிக்சன் அமர்தநாயகம் அவர்கள். நிக்சன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ கொழும்பில் நடந்த குண்டுவெடிப்புகள், அதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் தமிழ் கிறிஸ்தவர்கள் இல்லையா? ஏன் தமிழ் கிறிஸ்தவர்கள் குறிவைக்கப்பட்டதாக நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து சிங்கள கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, மற்ற என்ன பர்கேஸ்ன்னு சொல்கிற மற்ற கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க தானே, ஏன் வந்து தமிழ் கிறிஸ்தவர்கள் குறிவைக்கப்பட்டார்கள்? அதான் வந்து கிறிஸ்தவர்கள் எப்படி பார்க்குறாங்க?
நிச்சயமாக நான் முதலில் சொன்ன 11 வருஷங்கள் எப்படின்னு சொன்னால், சிங்கள பௌத்தர்களுக்கு இந்த தாக்கம் நடத்தப்பட்டிருந்தால், அல்லது காலி கர பலப்பட்டியை மற்றும் அல்லாதபுரம் நிகரக்கட்டிய நிகரவட்டியில் இருக்கின்ற சிங்கள கிறிஸ்தவர்களை மட்டும் தாக்கம் நடத்தியிருந்தால், நிச்சயமாக இது இணைந்து இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நோக்கிய மறு தாக்குதலுக்கு வழிவகுத்திருக்கும். ஆகவே அது ஒரு சிங்கள முஸ்லீம் கலவரமாக மாறியது. ஆகவே இந்த ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய இஸ்லாமியவாதிகளுடைய நோக்கம் அமெரிக்காவுக்கு செய்து கொடுக்க வேண்டிய நோக்கம் பிழைத்துவிடும். அதற்காகத்தான் இந்த தமிழ் கிறிஸ்தவர்களும் சிங்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழர்களே அது தமிழாக இருந்து சிங்களாக மாறியதான் நிர்வாகி பெற்ற சிங்களர்கள். ஆகவே அப்படி ஒரு சமூகத்தின் மத்திய தாக்கல் நடத்தப்படுகிறது. அப்போது இன்னொரு சொல்ல வேண்டும், நாங்கள் தமிழர்களாக இருந்து கொண்டு இந்த விடயத்தை நாங்கள் இஸ்லாமிய முஸ்லீம் எதிர்ப்பு வாசோடு பார்க்கக்கூடாது, அந்த முஸ்லீம் எதிர்ப்புகள் எதிர்ப்பு உணர்வோடு பார்க்கக்கூடாது. உண்மையிலேயே முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய தீவிரவாத குணமுடைய இளைஞர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் வெளிநாடுக்கு அனுப்பப்பட்டு மூளை செலவு செய்யப்பட்டு சட்டம் நடத்தப்பட்டுகிறது. ஆகவே நாங்கள் முஸ்லீம் சமூகத்தை ஏற்காக நாங்கள் நோக்கக்கூடாது, அவர்கள் நாங்கள் வந்திக்கக்கூடாது. இது இது உண்மையிலேயே இஸ்லாமியவாதிகளுடைய ஐஎஸ் இஸ்லாமியவாதிகளுடைய எதிர்ப்புவாதம், அமெரிக்க எதிர்ப்புவாதம். அதுக்கு இலங்கை செய்யப்பட்டது, இலங்கையினுடைய அரசியல் தலைமையங்கள் தான் காரணம். இலங்கை அரசியல் தலைவர்களுடைய தலைமையில் தான் இதுக்கு காரணம். நிச்சயமாக இந்த பூகோள ரீதியான 2009 மே மாதத்துக்கு பின்னான புதியனுடைய போர் அறிவித்து பின்னான காலகட்டங்களில் இது இலகுவாக பூகோள அரசியலுக்குள் இலங்கை மாற்றப்பட்டு விட்டது. அமெரிக்காவுக்கு முகத்தை காட்டுகின்ற போக்கு, இந்தியாவுக்கு முகத்தை காட்டுகின்ற போக்கு, சீனாவுக்கு முகத்தை காட்டுகின்ற போக்கு, அதுக்குள்ளே இலங்கை உட்பட்டு விட்டது. இதன் காரணமாகத்தான் முக்கியமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வுகள், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வழியான உறவுகள், அதுபோன்று பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் வழியான உறவுகள்லாம் இந்த பின்னணியாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது இலங்கையுடைய பூகோள அரசியலுக்குள் ஏற்பட்ட மாற்றம்தான் தாக்குதலுக்கான காரணம்.
இனி அரசியல்ல வந்து இந்த இந்த குண்டு வெடிப்பினால இனி அரசியல்ல வந்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி பேசுவோமே.
இது உண்மை, இப்ப டிக்சன் சொன்ன போல இதுதான் உண்மை. முதல்ல அதை தெளிவா பண்ணி கொள்ளுங்க, இதுதான் உண்மை. அவர் அழகா தெளிவா பேசுகிறார். இப்ப இவங்க ஒரு இந்த முஸ்லீம் தீவிரவாதிகள் ஒரு பன்சலை மீது தாக்குதல் செய்யப்பட்டிருக்கின்றால், இந்த 7 நாட்களாக யூலை கரபரத்தையும் விட மிக மோசமான ஒரு தாக்குதல் முஸ்லீம் மீது தொடுக்கப்பட்டிருக்கும். அப்படி ஒரு முஸ்லீம்கள் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்டால், வெளிநாடு வாழ் புலிகள் ஆதரவு அல்லது நாடுகிற தமிழ் அரசுகளுக்கு ஒரு வாய்ப்பா போகும். தமிழர்கள் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு மாற்று இனமான முஸ்லீம் இனமும் சிறுபான்மை இனமும் சிங்களவர்களால் அளிக்கப்படுகின்ற ஒரு பிரச்சாரம் உலக நாடு முழு எடுத்துச் செல்லப்படும் என்று அச்சம் காரணமாகத்தான் அரசாங்கம் ஒரு இந்தி கலவரம் கூட நடக்காம பார்த்துருந்துச்சு. உண்மையிலேயே கொச்சிக்கடை ஏரியாவிலே சிங்கள மக்கள் கொஞ்சம் குழந்தினார்கள், அதையெல்லாம் அரசு அடக்கிச்சு. அரசு அடக்கிற முஸ்லிம்கள் கொண்ட அவர்கள் அவர்கள் மீது கொண்ட அன்பு பாசம் அல்ல, இது ஒரு சிங்கள முஸ்லீம் கலவரமாக மாற்றப்பட்டால் அநேகமாக.
ஆனா நிலாம்தீன், இப்ப குறிப்பா அதாவது இந்த குண்டுவெடிப்புகள் எல்லாம் பார்த்தா, சிங்கள மக்களை, பெரும்பான்மை சிங்கள மக்களை குறிவைத்து இந்த குண்டுவெடிப்பு நடத்தல தானே, நடத்தப்படல இல்ல, அதுல ஏதோ ஒரு செய்தி இருக்கா?
அதான் நானும் சொல்லுவோம், சிங்கள மக்கள் மீது குறிவைக்கப்பட்டிருந்தால் பெருமளவு முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டிருப்பார்கள். அது ஒரு பிரச்சாரமா எடுக்கப்பட்டிருக்கு உலகம் முழுவதும். அது ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பா போயிருக்கு, அரசாங்கம் சரியா பார்த்திருக்குது. இதுதான் நிஜம்.
அதாவது இனி என்ன நடக்கும் நிக்சன்?
நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது வந்து
இல்ல இல்ல, இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க.
இது வந்து இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னா, இரண்டு வகையா பாக்கலாம். ஒன்று, இலங்கையினுடைய அரசியல் கட்சிகள், பெரியான அரசியல் கட்சி, அக்கியல் கட்சியா இருக்கலாம், சுதந்திரம் கட்சியா இருக்கலாம், எந்த கட்சியாக இருந்தாலும் இதை தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்த போகின்றார்கள். முஸ்லீம் கட்சியில் தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்த போகின்றார்கள், தமிழ் கட்சியில் தங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்த போகின்றார்கள். இது ஒரு பிரச்சனை. அடுத்ததாக அமெரிக்காவை பொறுத்தவரையிலே, அதோட இதுவரை காலமும் விற்காத கண், இதுவரை வழிவகுத்திருக்கின்றது. ஆனால் இலங்கை அரசியல் தகவலை பொறுத்தவரை அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தங்களுக்குள்ளே முரண்பட போகின்றார்கள், தங்களுக்கு அரசியலாக பயன்படுத்த போகின்றார்கள். ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன என்பதை விளங்கி அதை தீர்ப்பதற்கான எந்த ஒரு அணுகுமுறையிலும் இதுவரையும் சிங்கள அரசியல் கட்சிகள் வந்ததாக இல்லை. எதிர்காலத்திலும் அதுதான் நடக்கப் போகின்றது. புரிந்து கொண்டு தீர்வு காணக்கூடிய ஒரு ஏற்பாடுகளிலே அல்லது பூகோள அரசியலுக்குள்ளே சிக்கப்படாமல் எப்படி அணுகலாம் என்ற அந்த சரியான ஒரு கொள்கையை பின்பற்றாத ஒரு நிலைதான் சிங்கள அரசியல் கட்சியிலே காணப்படப் போகின்றது. எதிர்காலத்தில் இப்படியான தலைவீனமான அரசியல் தான் இங்கே வரப்போகின்றது. பாருங்கள், அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகணும், யாபை தேர்தல் வரப்போகணும், நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகணும். ஆகவே அந்த தேர்தலுக்குள்ளே மூழ்க போகின்றார். அப்படி மூழ்க போகின்ற நிலையிலே மேலும் இந்த இஸ்லாமிய தீவிர அமைப்புகள் இங்கே ஊடுருவதற்கும், அதை சாட்டா வைத்துக் கொண்டு அமெரிக்கா போன்ற பொருளாளர்கள் இங்கே வந்திருந்து தங்களுடைய மீடியங்களை செய்வதற்குமான ஒரு வழியை இது திறந்து விட்டிருக்கின்றது.
சரி நிலாம்தீன், உங்களுக்கு எப்படி போறது? அதாவது இலங்கை அரசியல் கட்சிகளை பொறுத்த அளவிலையும், இலங்கை சமய தலைவர்களை பொறுத்த அளவிலையும், அவர்கள் இனி என்ன செய்யக்கூடும், என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு படுது?
இல்ல, அது அவர் சந்திச்சு நியாயம் இருக்காது, நிறைய உண்மை. அதான் உண்மை என்றால், இப்ப கோதாபாய் இப்பயே சொல்லிட்டார், இந்த முஸ்லீம் பயங்கரவாதத்தை அடக்குவதானால் நான் ஜனாதிபதியாக வேணும்னு கூறுகின்றார். எனவே அது ஒரு பிரச்சாரமா எடுக்கப்படும். நாடு முழுவதும் பாருங்கள், குண்டு வெடிக்கின்றது எல்லா இடமும், நான் ஜனாதிபதியானால் இந்த முஸ்லீம் பயங்கரவாதத்தை அடியோடு ஒழிப்பேன், 30 ஆண்டு கால யுத்தத்தை ஒழித்தேன் என்று அவர் ஒரு கூக்குரல் விடுவார். ரணில் சொல்லுவார், நான் தான் முஸ்லிம்கள் ஒரு இனத்தலம் வராம நான் தான் காப்பாற்றினேன், எனவே நீங்கள் ஐக்கிய கட்சிக்கு தான் வாக்களிக்க விடும்.
சரி, இதுக்காக வந்து இப்படியான ஒரு நாடகத்தை அரசு அரங்கேற்றி இருக்கிற மாதிரிங்கிற மாதிரி சொல்றீங்களா? அல்லது இதை அவர் பயன்படுத்திக்கிட்டாரா?
இந்த வாய்ப்பு வேறொரு கை செய்திருக்கின்ற இந்த வாய்ப்பை இரண்டு கட்சி, ஆனா உண்மையிலே ஜனாதிபதி எதுவுமே தெரியாது, ஜனாதிபதி இது குறித்து எதுவுமே தெரியாது. சிலருக்கு நிறைய தெரிந்திருக்கின்றது, இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் முஸ்லிம்களை களை எடுக்க.
முஸ்லிம் கட்சிகள் என்ன செய்ய போகுதுன்னு நினைக்கிறீங்க?
முஸ்லிம் கட்சிகளை பொறுத்தவரைக்கும் பயிரகமாக சொல்லுவது, அவர்கள் எடுப்பார் கைப்பிள்ளைகள், சிங்கள அரசுக்கு முட்டுக் கொடுக்கின்றவர்கள், பணப்பட்டி மாறுபவர்கள். எனவே முஸ்லிம்களுக்கு வந்து உண்மையான ஒரு தலைமைத்துவம் இல்லை, பெண்களுக்கு ஒரு லீடர்ஷிப் இல்லை. எனவே இந்த முஸ்லிம் மக்கள் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளைகள், எதிர்வரும் காலங்களில் இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்குதல் ஒன்று கூடுமானால் இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் தஞ்சம் புக வேண்டிய ஒரு நெருக்கம் வரும் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக பதிவு செய்கின்றோம். இங்குள்ள முஸ்லிம் தலைவர்கள் இனிமேலும் இவர்கள் நம்பக்கூடிய வழியில் இருக்கின்றவர்களா, அல்லது முஸ்லிம் மாணவர்களுக்கு ஏற்கனவே ஊர்காள்களை வளர்த்தது போன்று இன்னும் ஆயுத கலாச்சாரத்தை அவர்கள் இன்னும் கொண்டு வந்து இந்த முஸ்லிம்களை நெசுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருமானால் இவர்கள் முஸ்லிம்கள், குறிப்பாக கிழக்கு மாகாண முஸ்லிம்கள், முஸ்லிம் அரசியல்வாதிகளின் நம்பிக்கை இதுல இருந்து மீண்டும் 77ஆம் ஆண்டுக்கு முந்தைய அல்லது 70ஆம் ஆண்டுக்கு முந்தைய காலத்தில் இருந்தது போன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் சங்கமிக்கும் காலம் ஒன்று வெல்கம் பண்ணும் என நாங்கள் அனுப்பி.
சரி, இப்ப கலாச்சார ரீதியாகவோ அல்லது சமய வழிபாட்டு ரீதியாகவோ முஸ்லிம்கள் வந்து எந்த மாதிரியான சிக்கலை வந்து வரும் நாட்களில் எதிர்கொள்ளக்கூடும், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்த அளவுல எல்லாம்?
மிக நிறைய இல்ல, நாடு முழுவதும் இவர்கள் இந்த கருத்தை அபாயா உடுப்புக்கு மிக ஆபத்து வந்திருக்கின்றது. அவர்கள் நிறைய இடங்களுக்கு அதை அந்த ரிமூவ் பண்ண சொல்லி உத்தரவு வரும், ரோட்டில் அடிப்பார்கள், இதை கலட்டுமாறு இவர்கள் மூஞ்சியை மூடிக்க சொல்கின்ற போது உண்மையிலேயே ஆண் அவன் பயங்கரவாதி எனக்கு தெரியாது நாட்டு நிலைமை அப்படினவே இது ஒரு திட்டமிடப்பட்ட சதிக்குள் சில ஆயுதாரிகள் தூண்டுவிடும், அதுவும் குறிப்பாக கிழக்கு மாகாண ஆயுதாரிகள். இது திட்டமிடப்பட்ட ஒரு சதி, முஸ்லிம்கள் மீது கொல்லப்பட்ட ஒரு சதி. இந்த சதிக்கு சிலர் உடந்தையாக இருக்கிறார்கள், சிலர் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி விட்டார்கள். எதிர்வரும் காலங்களில் மிக அதிகமாக இது பெறுதல்.
சரி நிக்சன், உங்களுக்கு எப்படிப்படுது? அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது மலையக தமிழ் கட்சிகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழ் மக்களை பொறுத்த அளவில் அது இந்த தொடர் குண்டு வெடிப்பு வந்து எத்தகைய பாதிப்பை வந்து எதிர்காலத்தில் அரசியல் ரீதியாக நடத்த போகுது, நிகழ்த்த போகுதுன்னு படுது உங்களுக்கு?
நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு பாதிப்பு. ஏனென்றால் இப்போது கூட பாருங்கள், திருடுதல் சோதனை வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் போவதாக இருந்தால் அல்லது மட்டக்களப்புக்கு போவதாக இருந்தால் 4x5 சோதனைச்சாவடி தாண்டி வந்திருக்கின்றது. அப்போ இளைஞருடைய பார்க்க வேண்டும், தமிழ் மக்கள் இதுவரை கடந்த 30 ஆண்டு காலமாக இளைஞருடைய அரசு கட்டமைப்புக்குரிய உயர் பதவிகளில் இல்லை என்றால் போராட்டம் நடைபெற்றுக் கொண்ட போது புதிதோ தொடர்பு இருப்பதாக சந்தித்து எந்த ஒரு தமிழர்களையும் அரசாங்க உத்தியோகங்களுக்கு சேர்ப்பது குறை. மிக சொற்ப அளவிலான உத்தியோகமாக அரசாங்க உத்தியோகம் இருக்கிறார். ஆனால் அதே போன்ற நிலைமைதான் இனி எதிர்காலத்திலேயே முஸ்லீம்களுக்கு வரக்கூடிய நிலைமை வரப்போகிறது. முஸ்லீமை சந்தேக கொண்டு பார்க்கக்கூடிய நிலை வரப்போகிறது. இந்த காத்தாங்குடியைச் சேர்ந்த பேராசர் அமீர் அலி தற்போது ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்றார். அவர் சொன்ன விடயத்தை சொல்லுகின்றேன். அவர் கடந்த ஆண்டு கொழும்புக்கு வந்த பொழுது எனக்கு வழங்கிய நேர்காணல்களை சொல்லியிருந்தார், முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்களோடு சேர்ந்து போகக்கூடிய, தமிழ் மக்கள் முஸ்லீமோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு அரசியல் கலாச்சாரம் வர வேண்டும். முஸ்லீம்கள் போர்க்காலத்திலே தலைகை அரசியலை அனுபவித்தது போன்ற அமைச்சு பதவிகளை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து அமைச்சு பொறுப்புகளையும் வேறு அரசாங்க பதவிகளையும் வெற்றி கொண்டு இந்த தலைகை அரசியலை வெற்றி கொள்கின்றது என்ற இந்த அரசியலை கைவிட்டு உரிமை அரசியலுக்காக தமிழ் மக்களோடு சேர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் அதற்காக தமிழ் மக்களும் ஆரோக்கியமான கலந்து பெற வேண்டும். முஸ்லீம் இனவாத உணர்வோடு தமிழ் மக்கள் வரக்கூடாது, தமிழ் எதிர்ப்பு வாத உணர்வோடு முஸ்லீம்கள் வராது.
சரி, ஒரு நேயற்ற கருத்து கேட்போம் நிக்சன். ஒரு நேயற்ற கருத்து கேட்போம். வணக்கம் பழனிவேல் அவர்களே.
ஆமா, இது நீங்க அரசியல் களத்தை நல்லா துவைச்சு காய போட்டீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து. இன்னைக்கு பிரிஸ்பன்ல நடந்த இதுல மத கூட்டத்துல வந்து ஒரு 19 வயது தமிழ் ஸ்டூடெண்ட், இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வந்து இங்க வந்து 1 மாசம்தான் ஆச்சு. அவங்களோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல. அவங்களுக்கு ஒரு 15 வயசுல ஒரு தம்பியும் இருக்காரு ஸ்ரீலங்கால. சோ அந்த கேர்ளுக்கு நம்ம தமிழ் இப்ப கேட்டுட்டு இருக்க எல்லாரும் தமிழ் கம்யூனிட்டி எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செய்யணும், மேபி ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இப்ப இந்த கிரைஸ்ட் சர்ச்ல நடந்ததுக்கு அப்புறம் நியூசிலாந்து கவர்மெண்ட் வந்து நல்ல மூளையுள்ள அரசாங்கம். ஏன்னா சோ இத நம்ம தமிழ் கம்யூனிட்டில இருந்து ஏதாவது செய்யணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க.
சரி, நீங்க அதை தமிழ் கம்யூனிட்டிக்கு சொல்லியிருக்கிறீங்க. மற்றபடி இது சம்பந்தமான வேற ஏதாவது கருத்து அது இருக்கா?
இல்ல, இது வந்து இனிமே கொஞ்சம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய
உங்களுடைய
ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன். அதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஆசை.
சரி, மிக்க நன்றி பழனிவேல் அவர்களே.
நன்றி.
நன்றி, வணக்கம். மனித இழப்புகளை பத்தி சொல்லுங்களேன். அதாவது என்ன, இப்போதைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்ப கிழக்கு மாகாணத்துல நேற்று கூட இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இது மாதிரியான தொடர் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்கிற அபாயம் இருக்கா, பீதி இருக்கா, அச்சம் இருக்காங்க?
நிச்சயமா இருக்கு. இது இப்ப கல்வினை சாய்ந்தாமருது சம்மாந்துறை ஓரளவு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தாலும் மேனை அக்கறை பற்றி சொத்துவில் இன்னும் பல ஊர்கள் இருக்குங்க. இல்ல நம்ம இவரு ஊடுருக்கு சுமார் ஒரு 200 தற்கொலை சாரிகள் இருக்கலாம் வந்து நான் சும்மா சந்தேகம் கொடுக்கின்றேன். எனவே தொடர வாய்ப்பு இருக்குது. அவங்களவங்களா விடுத்து சாகுறாங்க. ஏனைய இப்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்திருக்கின்றது, பாதுகாப்பு நல்ல பலமாக இருக்கின்றது. கிழக்கு மாகாணம் ஒரு பூர்வன கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று கிழக்கு ராணுவ தளபதியும் சொல்லி இருக்கின்றார். எனவே மிக தீவிரமாக ராணுவம் தன்னுடைய இறுக்கத்தை உள்ளது. எனவே இவர்கள் தற்கொலையாளிகள், ஒன்று பிடிபட போகணும் இல்லாட்டி அவர்கள் இறந்து போகணும். எந்த ஒரு மூலை முடிப்பு அவர்கள் மறைந்து வாழக்கூடிய வசதி கிடையவே கிடையாது. இவர் எங்க நிக்சன் சொன்னது போன்று எதிர்காலத்தில் நாங்கள் மீது கடந்த பத்துவிடமாக்கத்தை வருகின்றோம். முஸ்லீம்கள் ஒரு பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் அரசியல் ரீதியாக தமிழ் அமைப்பு தமிழ் அரசியலுடன் இணைந்து போகவில்லை என்றால் அவர்கள் மிக நெருக்கடிக்கான இதில் நாங்கள் பகிரங்கமாக கொடுப்போம். மிக 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 நெருக்கடிக்குள் ஆளாக வேண்டிய நிலை வரும். இது குறித்து நானும் ஒரு 2013 ஒரு கட்டுரை மிக தெளிவாக வெளியிருந்தேன். இது ஒரு முன்னெச்சரிக்கையாக கூட. எனவே எதிர்காலும் காலங்களில் முஸ்லீம் மக்கள், கிழக்கு மாகாண முஸ்லீம் மக்கள் ரொம்ப அதிகமாக சிந்திக்க வேண்டும். இன்னும் இறக்குமதி செய்யப்பட்ட முஸ்லீம் அரசியல் வியாபாரிகளுக்கு வாக்களித்து தங்களது உரிமைகளையும் உடைமைகளையும் இழந்து கொள்ளாமல் ஒரு பாதுகாப்பு நலன் கருதி தமிழ் அரசுடன் அவர்கள் அரசியல் ரீதியாக சங்கமிக்க வேண்டிய ஒரு பாரிய பொறுப்பு இருப்பது என்று நாங்கள் ஆணைத்தரமா அறிவி சொல்வோம்.
கொழும்புல வந்து இது மாதிரியான அச்சம் தொடர்ந்து நிலவுதா என்ன மாதிரி நிக்சன்?
நிச்சயமா, இலங்கை ராணுவத்தை பொறுத்தவரை நான் இலங்கை ராணுவத்தை பாதுகாப்பு என்று நம்புவோம் அல்ல. இலங்கை ராணுவம் இந்த தாக்குதலை வைத்துக் கொண்டு மேலும் தமிழ் மக்களையும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்திலே பாதுகாப்புகள் இருக்க போகின்றார். ஏனென்றால் தாக்குதலும் அதற்கேற்ற வசதியாகத்தான் நடந்திருக்கிறது. ஒரிஜினல் சிங்களவை நோக்கி இந்த தாக்குதல் நடந்திருந்தால் ராணுவம் வடகிழக்கிலிருந்து கொழும்புக்கும் கொழும்புக்கு வெளியும் ஒடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் தாக்குதல் நடந்ததோ கொழும்பிலும் வடக்கு கிழக்கு மாகாணத்திலும் நடந்திருக்கிறது. ஆகவே இலங்கை ராணுவம் என்பது மேலும் இந்த தமிழ் முஸ்லீம் மக்களின் பார்க்கக்கூடிய இதுவரை காலங்களில் முஸ்லீம் மக்கள் இன்னொரு வகையிலே இளைஞர் ராணுவத்தால் பாதிக்கப்படுகிறது. ஆனால் இனிவரும் காலங்களில் இளைஞர் ராணுவத்தால் முஸ்லீம்கள் அதிகமாக பாதிக்கப்பட போகிறார்கள் என்பது ஒன்றும், அடுத்து அரசாங்க உத்தியோகங்களிலும் அவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்குமா அல்லது எப்படியான அமைச்சு பொறுப்புகள் தொடர்ச்சியாக வைத்திருக்க முடியுமா என்றும் கேள்வியாகத்தான்
இருக்கிறது. மிக்க நன்றி நிக்சன் நிலாம்தீன், உங்க ரெண்டு பேருக்கு நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோம். கொழும்புலேருந்து இணைந்து கொண்ட நிக்சன் அமரநாயகம் உங்களுக்கும், கிழக்கு மாகாணத்திலிருந்து இணைந்து கொண்ட எம் நிலாம்தீன் உங்கள் இருவருக்கும் நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil